إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم بارك لي فيما علمتني وعلمني ما ينفعني وزدني فقها وعلما. مدفركوريا أرجل فرمكلي إذا نهجك ورهي تندركند சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்றவனாகவும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை வேண்டியவனாக, இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியை வேண்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை எடுத்து கூறுவதற்கும் அதன் பக்கம் அழைப்பதற்கும் எனக்கு அருள் புரிவானாக, ஆமீன். அன்பானவர்களே, இளைஞர்களை தாக்குகின்ற நவீன குழப்பங்கள் என்றால் நீங்கள் என்ன கற்பனை செய்திருப்பீர்கள் அதை முதலில் சொல்லுங்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், பல சகோதரர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறினார்கள். எல்லாமே தேவையான கருத்து, சீர் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனால் அன்பானவர்களே, இப்போது இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, அறிய இருக்கின்ற செய்தி என்னவென்றால், இன்று நமது வாலிபர்களில் பலர் அல்லது குறிப்பிட்ட சிலர், சிலர் என்றுதான் சொல்ல வேண்டும், ஆனால் அந்த சிலரை ஒன்று சேர்த்து பார்த்தால் அவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக தெரிகிறார்கள். மொத்த சமுதாயத்திலே கணக்கிட்டு பார்த்தால் அவர்கள் ஒரு சிறு 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 கூட்டம்தான். ஆனால் அந்த சிறு கூட்டத்தையே தனியாக பார்ப்போமே, ஆனால் அவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருப்பதை பார்த்து நமக்கு ஒரு விதத்தில் கவலையாகவும் ஒரு விதத்தில் சமுதாயத்தை நினைத்து அச்சமாகவும் இருக்கிறது. அது என்ன? முதலாவதாக, மார்க்க பற்று, மார்க்க கல்வி, மார்க்கத்தின் மீது ஒரு ஈடுபாடு பற்று வரும்போது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். மார்க்க பற்று வரும்போது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஆசைப்படும் போது அவர்கள் எடுக்கின்ற, தேர்ந்தெடுக்கின்ற பாதை தவறாகிவிடுகிறது. அவர்கள் சந்திக்கின்ற நபர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் படிக்கின்ற புத்தகம் தவறான புத்தகமாக ஆகிவிடுகின்றது. அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இணைய வழியிலே, அது வெப்சைட்டுகளாக இருக்கலாம், யூடியூப்களாக இருக்கலாம், அல்லது மற்ற பொது தொடர்பு பக்கங்களாக இருக்கலாம், இப்படியான பக்கங்களிலே, அந்த இணைய வழிகளிலே அவர்கள் தங்களுடைய மார்க்க பற்றுக்கும் மார்க்க கல்விக்கும் வடிகாலை தேடுகிறார்கள். அங்கே கிடைக்குமா என்று சகோதரர்களே, வரும்போது ஒரு சின்ன ஒரு குறிப்பை பார்த்தேன். அதாவது, ஏறக்குறைய 46,000 வெப்சைடுகள் பயங்கரவாதத்தை பரப்புவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று இரண்டு அல்ல, 46,000 பக்கங்கள். குறைந்தது ஒரு வாரத்திற்கு 200,000, ஒரு வாரத்திற்கு. இது வந்து 2015 எடுக்கப்பட்ட ஆய்வு. குறைந்தது ஒரு வாரத்துக்கு 2,000 கட்டுரைகள் ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லையோ அல்லது யூடியூப்லையோ இப்படியாக இஸ்லாம் என்ற பெயரில், மார்க்கப்பற்று என்ற பெயரில், அதிலும் குறிப்பாக ஜிஹாத் என்ற பெயரில், அல் வலா வல் பரா என்ற பெயரில் நமது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகிறது. இதிலே வாலிபர்கள் அங்கே கல்வியை தேடி, மார்க்கப்பற்றை தேடி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த மார்க்க பற்று என்பது மிக முக்கியமான ஒன்று. பற்று இல்லை என்றால் ஈமான் பலவீனமாகிவிடும். பிறகு பற்றின் அடிப்படையிலே கல்வி தேடல். இந்த கல்வி தேடல் என்பது நாம் யாரிடத்தில் கற்கப் போகிறோம், அவர் யார், அவருடைய ஆசிரியர் யார், அவர் என்ன போதிக்கிறார், மார்க்க கல்வியை புரிவதில் அவருடைய நடுநிலையான நிலைப்பாடு என்ன, மன்ஹஜ் என்ன, அவர் எந்த ஜமாஅத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து விளங்கி, பெரிய அறிஞர்கள் சமுதாயத்திலே பண்பட்டவர்கள், சமுதாயத்திலே கல்வியாலும் கல்வி பணியாலும் அறியப்பட்டவர்கள், பிறகு அறியப்பட்ட அவர்களோடு தொடர்புடையவர்கள், அறியப்பட்ட அவர்களோடு தொடர்பில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு முரண்படாதவர்கள், இப்படியாக வயது மூத்த அல்லது வாலிபர் அறிஞர்களை அணுகித்தான் கல்வியை தேட வேண்டும், படிக்க வேண்டும், நம்முடைய சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை கேட்க வேண்டுமே தவிர, ஒவ்வொரு மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன் அவருக்கு முஃப்தியாகவும் முஹத்திஸாகவும் ஃபகீஹாகவும் காலியாகவும் ஆகிவிட்டால் சகோதரர்களே நிலைமை மோசமாகிவிடும், நிலைமை மோசமாகிவிடும். யாருக்கும் மருத்துவம் தேவை என்றால், ஒரு ஆபரேஷன் என்றால், ஒரு மருத்துவ சிகிச்சை பிரச்சனை என்றால், செல்போனிலே அவர்கள் சிகிச்சை தேடுவதில்லை. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது என்று வேண்டுமானால் ரேங்கில் வைத்து சிட்டியில் தேடலாம். ஆனால் இப்ப சமீபத்தில் படித்தவங்களை எப்படி குழந்தை பெற்றுக்கிறதுன்னு யூடியூப்ல பார்த்து அதை வைத்து வீட்டில் நாங்களும் குழந்தை பெற்றுப்போன்னு சொல்லி செத்து போன, மோசா போன, இறந்து போன கேசுகளை பார்த்தோம். சகோதரர்களே, இப்படி வீடு கட்டுவதாக இருக்கட்டும், இன்ன பிற நுட்பமான தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் யூடியூபிலே வெப்சைட் பக்கங்களில் நிரம்பி கிடந்தாலும் சரி, அதை வைத்துக்கொண்டு யாரும் விற்பனராக நானும் ஒரு பெரிய கலைஞராக ஆகிவிடுவேன் என்று வாதிட்டது கிடையாது, அப்படி செய்ய முயற்சிப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இவர்களிடத்தில் எந்த அளவு அற்பமாக, இலகுவாக, சாதாரணமாக ஆகிவிட்டது என்று சொன்னால், அவருடைய செல்போன் அவருக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியாக, ஃபத்வா தேவையா இங்கேவா, தப்சீர் தேவையா இங்கேவா, விளக்கம் தேவையா இங்கேவா, எல்லாம் இருக்கிறது. ஆனால் எப்படி அதை எடுப்பது, எந்த சூழ்நிலையில் எந்த ஃபத்வா, எந்த சட்டம் நமக்கு என்பதை பொருத்துவதற்குண்டான, முடிவு செய்வதற்குண்டான அந்த தகுதி என்பது கல்வி படித்தால்தான். அதுவும் ஒரு மாச பத்திரிகையில் அல்ல, ஒரு கேசட்டில் அல்ல, கல்வியிலே பயணித்திருக்க வேண்டும். பல ஆசிரியர்களோடு தொடர்பிலே இருந்து கல்வியை அவர் நீண்ட காலம் கற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அனுபவம், அந்த திறமை வரும். வசனங்களை எப்படி விளங்கிக் கொள்வது, வெப்சைட்டுகளில் இப்போது கூறப்பட்டது போன்று எத்தனை ஆயிரம் வெப்சைட்டுகள், காதியானிகளுடைய வெப்சைட்டுகள் இருக்கின்றன, ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களுடைய வெப்சைட்டுகள் இருக்கின்றன, ஜிஹாதுக்கு தவறான அர்த்தத்தை கூறி அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்பதற்கு தவறான கருத்தை எடுத்து கூறி, அதுபோன்று அல் வலா வல் பரா, யாரோடு ஒட்டி வாழ்வது, யாரை விட்டு வெட்டி வாழ்வது, யாரோடு இணங்கி வாழ்வது, யாரோடு பிணங்கி வாழ்வது, யாரோடு சேர்ந்து வாழ்வது, யாரோடு விலகி வாழ்வது என்ற அந்த இஸ்லாமிய சட்டத்தினுடைய கருத்துக்களை மக்களுக்கு தவறான முறையிலே எடுத்து கூறி, மக்களுக்கு தவறான முறையிலே
உணர்ச்சிகரமான பேச்சுகளை கொண்டும் அலங்காரமான வார்த்தைகளை கொண்டும் அவர்களுக்கு போதித்து பயங்கரவாத சிந்தனைகளுக்கு அடிமையாக, பயங்கரவாத சிந்தனைகளுக்கு அடிமையாக, பயங்கரவாத செயல்களை செய்வதை ஜிஹாத் என்று கருதக்கூடிய, அது மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய கடமை என்று கருதக்கூடிய, அதிலே கொல்லப்பட்டால் நேரடி சொர்க்கம் என்று நம்பக்கூடிய கருத்துகளை மக்களுக்கு புகுத்தி வாலிபர்களை இன்று ஒரு கூட்டம் மயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாலிபர்களில் சிலர், அல்லாஹ் அவர்களை திருத்த வேண்டும், அந்த கூட்டத்தினுடைய பேச்சுகளில் பயான்களில் சிக்கி தங்களை அவர்கள் தவறான வழியிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயராக, கெட்ட பெயராக, கெட்ட அடையாளமாக இருக்கின்றார்கள். அவர்களால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது புரிகிறதா? மார்க்கப்பற்று தேவை, கல்வி தேவை, அதற்கு பிறகு அந்த கல்வியை தேடக்கூடிய நபர்கள் யாரிடத்தில் தேடுவது, எதன் மூலமாக தேடுவது, எப்படி தேடுவது, மார்க்க ஆதாரங்களை எப்படி புரிவது? அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு நம்முடைய அறிஞர்கள் இருக்கிறார்கள், இதற்கான புத்தகம் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை அப்படியே நாம் அறிந்து கொண்டு செல்வோம். பொதுவாக இன்று, அதாவது முஸ்லிம் நாடுகளிலே உருவாகி பிறகு பல நாடுகளிலே இந்த இணையதள வழிகளின் மூலமாக தங்களுக்கு நபர்களை சேர்க்கக்கூடிய முக்கியமான இரண்டு பயங்கரவாத இயக்கங்கள், ஒன்று அல் காய்தா, இது ஏற்கனவே இருந்தது, இன்றும் இருக்கின்றது. அதுபோன்று அடுத்து இப்போது இந்த தாயிஷ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தௌலத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அரசாங்கம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய, எங்களுக்கு ஒரு கலீஃபா வந்துவிட்டார் என்று பிரகடனப்படுத்தி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு இவர்தான் கலீஃபா என்று கூறி மக்களுக்கு மத்தியிலே இந்த ஜிஹாதையும் கித்தாலையும் தவறான முறையிலே போதிக்கக்கூடிய இந்த இரண்டு கூட்டத்தார்கள். அதற்கு பிறகு இவர்களிலே இன்னும் நிறைய கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அடிப்படை எல்லோருக்கும் ஒன்றுதான். இங்கே நாம் என்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும்? இஸ்லாமிலே ஜிஹாத் என்று ஒன்று இருக்கிறது, அதை யாரும் மறுக்க மாட்டார்கள். அது குர்ஆனிலே கூறப்பட்ட ஒன்று. கித்தால், அதையும் யாரும் மறுக்க முடியாது, குர்ஆனிலே கூறப்பட்ட ஒன்று, ஹதீஸிலே இருக்கக்கூடிய ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், குலஃபாக்கள் செய்திருக்கிறார்கள், முஸ்லிம் மன்னர்கள் செய்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலும், அதை எந்த இடத்தில் ஏற்றுக்கொள்வது, எந்த இடத்தில் செயல்படுத்துவது, அதை செயல்படுத்துவதற்குண்டான உரிமை அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, இங்கேதான் சகோதரர்களே வழிகேடு, இங்கேதான் பிரச்சனை. நன்றாக கவனியுங்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லும் போது, வமா கலப்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று கூறியிருக்கிறார் இல்லையா? ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் அவர்களை படைக்கவில்லை. இந்த பூமியில் நமக்கு நோக்கம் இபாதத், இந்த பூமியில் நமக்கு நோக்கம் இபாதத், வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை செய்வது. இபாதத்திலே இரண்டு வகையான இபாதத்துகள் உசூல் படித்தவர்களுக்கு தெரியும். ஒன்று நேரடியான இபாதத், இரண்டாவது அந்த நேரடியான இபாதத்துக்கு ஒன்று கருவியாக, துணையாக, வழியாக இருக்குமேயானால் அதுவும் இபாதத்திலே சேர்க்கப்படும். தொழுகை, இது நேரடியான இபாதத், அல்லாஹ்வுக்கு நேரடியாக நாம் செய்யக்கூடிய வணக்கம் இது. நோன்பு அப்படித்தான், ஹஜ்ஜு அப்படித்தான், ஜகாத் அப்படித்தான், இவையெல்லாம் ஹசன் லிதாத்திஹி என்று சொல்வார்கள். இரண்டாவது ஒன்று இருக்கிறது, ஹசன் லி கைரிஹி என்று சொல்வார்கள். அது நேரடியாக இபாதத்தாக ஆகாது, இபாதத்துக்கு துணையாக இருந்தாலே தவிர. உசூலுடைய அறிஞர்கள் ஜிஹாதை அந்த பட்டியலிலே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நோக்கம் உயிர்களை கொல்வதோ பூமியை நாசமாக்குவதோ அல்ல. அப்படி இருந்தால் எல்லா நபிமார்களுக்கும் கத்தியையும் வாளையும் கொடுத்து மலக்குகளின் படைகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருப்பான். ஏன் தாவாவை கொடுத்து மட்டும் அல்லாஹ் அனுப்பினான். நபிமார்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், யா கௌமி உபுதுல்லா, எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். எப்போது இபாதத்து செய்வதற்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ, நல்ல கவனிங்க குர்ஆன்ல, எப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பிரச்சனையோ, அப்போது அங்கே நபிமார்கள் அந்த ஊரை விட்டு வெளியே செல்கிறார்கள். நல்ல கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளை கொடுத்தார்? மக்காவிலே அவர்கள் அழைப்புப்படி செய்தார்கள், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு குறைவான கூட்டம், சில எண்ணிக்கையிலே அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்கள். இப்போது தொழ வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹை சொல்ல வேண்டும். அங்கே பிரச்சனை என்ன? மக்காவுடைய அந்த குறைஷிகளோ ஏனைய வம்சத்தவர்களோ இஸ்லாமை ஏற்காமல் நிராகரிப்பில இருந்தார்கள், ஷிர்கில இருந்தார்கள் என்பது மட்டும் பிரச்சனை அல்ல. அங்கே பிரச்சனை என்ன? இன்னல் லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ். நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். லியஸத்து அன் சபீலில்லாஹ் வயஸத்துன அன் சபீலில்லாஹ். இப்படியாக சத்து என்ற வார்த்தை வரும், நிராகரித்தல், இணை வைத்தலிலே இருத்தல், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல் என்பது ஒரு தனி பிரச்சனை. அதற்குரிய முடிவு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா காட்டுவான். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை அவர்களை கொண்டு நிரப்புவான். அதற்குரிய தண்டனை அங்கே இருக்கிறது. ஆனால் எது பிரச்சனை? இன்னல் லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து மக்களை தடுப்பது. அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த தீனை பின்பற்ற முடியாமல் அவர்களை தடுப்பது, அவர்களுக்கு பிரச்சனை செய்வது. அப்போதுதான் அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான், சூரா அல் அன்கபூத்துடைய 56வது வசனம், யா இபாதி அல்லதீன ஆமனூ இன் அர்தி வாசிஅது ஃபஇய்யாய ஃபஅபுதூன். அல்ல கவனிங்க, என் அடியார்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, எனது பூமி விசாலமானது. அல்லாஹ் சொல்கிறான், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக மக்காவிலே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, காபாவில் தான் வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனது பூமி ரொம்ப விசாலமானது, எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்னை எங்கே நீங்கள் நிம்மதியாக வணங்க முடியுமோ அங்கே தங்கி என்னை வணங்குங்கள். அவ்வளவுதான், முடிச்சு இபாதத். யா இபாதி அல்லதீன ஆமனு இன் அர்தி வாசிஅது ஃபஇய்யாய ஃபஅபுதூன் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எங்கே முஸ்லிமால் நிம்மதியாக தொழ முடியுமோ அது முஸ்லிமுக்குரிய ஊர் அது. எங்கே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதான் பிரகடனப்படுத்த முடியுமோ அது முஸ்லிம்களுடைய ஊர். அங்கே இணை வைப்பவர்கள் இருப்பதால், அங்கே குஃபார்கள் இருப்பதால் ஒரு முஸ்லிம் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹிஜ்ரத் எங்கே? எந்த ஊரில் ஒரு முஸ்லிமால் தொழ முடியவில்லையோ, ஒரு முஸ்லிமால் ஜகாத் கொடுக்க முடியவில்லையோ, எங்கிருந்து அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு ஹஜ் செய்ய செல்ல முடியவில்லையோ அல்லாஹ்வின் அடியார்களே அங்கிருந்துதான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டுமே தவிர, ஒரு நாட்டிலே காஃபிர்கள் ஆட்சி செய்வதால், முஷ்ரிக்குகள் ஆட்சி செய்வதால், மஜூசிகள் ஆட்சி செய்வதால், யஹூதிகள் ஆட்சி செய்வதால், நஸ்ரானிகள் ஆட்சி செய்வதால் அந்த ஊரில் இருந்து ஹிஜ்ரத் என்பது இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள் உட்பட ஏறக்குறைய 80 தோழர்களை ஹிஜ்ரத் செய்து செல்லுமாறு கூறினார்களே, எந்த நாட்டுக்கு செல்லுமாறு சொன்னார்கள்? அங்கே எங்கே இஸ்லாமிய நாடு இருந்தது? எங்கே குர்ஆன் ஹதீஸினுடைய நாடு இருந்தது? எங்கே மஸ்ஜிதுகளால் நிரம்பிய நாடு இருந்தது? ஹபஷாவுக்கு, ஒரு கிறிஸ்துவ மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல சொன்னார்கள் இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் பேசுறது புரியுதா? சரி, அங்கே சென்று என்ன செய்ய சொன்னார்கள்? இங்க இருந்துகிட்டு நம்மளால ஜிஹாது பண்ண முடியல, இந்த காஃபிர் பசங்களை வெட்ட முடியல, அதனால நீங்க அங்க போய் வால் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த காஃபிர்களை வெட்டுறதுக்கு வாங்க சொன்னாங்க. அங்கே சென்று இபாதத்து செய்யுங்கள், அங்கே சென்று இபாதத்தை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஹலாலான வாழ்க்கையை தேடுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில், தன்னுடைய வாழ்நாளிலே தங்களது தோழர்களுக்கு ஹபஷாவை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே சென்று அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான கூறி அனுப்பிய கட்டளை என்ன, கொடுக்கப்பட்ட சூராக்கள் என்ன, அல்லாஹ்வை வணக்க வழிபாடு செய்ய வேண்டும், அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், அவர்கள் யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய மன்னரும் மக்களும் இவர்களுக்கு தொந்தரவு தரமாட்டார்கள், வணக்க வழிபாடுகளில் இவர்களுக்கு இடையூறு தரமாட்டார்கள் என்று அறிந்ததால் அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அதை நாம் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பயானிலிருந்து நாம் பார்க்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறினார்களே, அங்கே குஃபார்கள் இருந்த காரணத்தினால் அல்ல, முஷ்ரிக்குகள் இருந்த காரணத்தினால் அல்ல, அந்த முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் காபாவிலே நபியும் நபியின் தோழர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களும் அங்கே வணக்க வழிபாடுகள் செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்ற காரணத்தால். புரியுதுங்களா? முஸ்லிம்கள் இனி இங்கே வாழ முடியாது, வாழக்கூடாது, அவர்களை கொல்வோம் என்று கூறிய காரணத்தால் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறினார்கள். 13 ஆண்டு காலங்கள் அந்த மக்காவிலே காபாவிலே சிலைகள் நிரம்பி இருந்தது. உள்ளும் வெளியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனியாக சென்று தொழுவார்கள், தவாப் செய்வார்கள், வந்து விடுவார்கள். சஹாபாக்கள் மறைந்து மறைந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் ஒரு நீண்ட காலம் தனது வணக்க வழிபாடுகளை மறைத்துத்தான் செய்ய வேண்டும் என்பது அவன் மீது கட்டாயமாக்கவில்லை. இனி இடப்படக்கூடிய கட்டளைகளை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. இங்கே ஜமாத்து தொழுக முடியவில்லை, முஸ்லிம்களை அழைத்து குர்ஆனை ஓத முடியவில்லை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது, மக்காவுடைய காஃபிர்கள் மீது அவர்கள் உடனே போர் செய்தார்களா? போர் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் இந்த காஃபிர்கள், அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் நம்மை நிம்மதியாக வாழ விடவில்லை, வாழ விடமாட்டார்கள். மதீனாவிலும் நம் மீது போர் எடுத்து தாக்குதல் நடத்தி நம்மை அழிப்பதற்குண்டான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான பொருளாதாரத்தை அவர்கள் உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள், அதற்கான படைகளை அவர்கள் தயார்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா வாசிகளுக்கும் இடையிலே போர் ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கூறுகிறான் பாருங்கள். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 39வது வசனம் படிக்க வேண்டும். ஒரு ஆயத்தை மட்டும் புரட்டினால் போதுமா? அப்படி புரட்டினால் என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு கதை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அடுத்து என்ன சொல்கிறான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லதீனஹும் யுராஊன். அதை சேர்த்து ஓத வேண்டும். ஒரு அத்தியாயத்தை இன்னொரு அத்தியாயத்தோடு, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு, மக்கி வசனங்களை மதனி வசனங்களோடு, மதனி வசனங்களை மக்கி வசனங்களோடு, இரண்டையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு, கலீஃபாக்களுடைய சுன்னத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 39வது வசனத்திலே, உதின லில்லதீன யுகாதலூன் பிஅன்னஹும் ஸுலிமு, எந்த மூமின்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அவர்களிடத்திலே சண்டை செய்யப்படுகிறதோ, அவர்கள் மீது யுத்தம் தொடுக்கப்படுகிறதோ, அவர்கள் மீது போர் திணிக்கப்படுகிறதோ, அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போர் செய்வதற்கு, எதிர்த்து தாக்குவதற்கு. அன்னஹும் முஸ்லிமூன், அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறான். சரி, என்ன வகையான அநீதி? நல்ல கவனிங்க, புரியுதா இல்லையா? என்ன வகையான அநீதி? முதலாவதாக, அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலூ ரப்புனல்லாஹ், அவர்கள் தங்களுடைய ஊரிலிருந்து, நாட்டிலிருந்து, இல்லங்களிலிருந்து துரத்தப்பட்டார்கள், பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள், எந்த விதமான நியாயமான காரணம் இல்லாமல். ஏன் தெரியுமா வெளியேற்றப்பட்டார்கள்? எங்களது ரப்பு நாங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குவோம் என்று கூறிய காரணத்தால். மூமின் முஸ்லிம் என்ற காரணத்தால் யார் ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, எப்படி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கோம் கூறினார்கள், லனுக்ரிஜன்னக மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. ரெண்டு சான்ஸ், ரெண்டுல ஒரு ஒன்றை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒன்று, இந்த ஊரை விட்டு போயிடுங்க, அல்லது திரும்ப குஃப்ருக்கு வந்துருங்க. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூழ்நிலை இருக்குமே ஆனால் அப்போது ஹிஜ்ரத், அதற்கு பிறகு ஜிஹாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது உலகத்திலே பூமியை முஸ்லிம்களுக்கு வசப்படுத்தி விட்டான், லேசாக்கி விட்டான். உலகத்திலே நீங்கள் எங்கு சென்று வேண்டும், எங்கு சென்று வேண்டுமானாலும், எங்கே இருந்து கொண்டு வேண்டுமானாலும். ஏன், எங்கே ஒரு காலத்தில் கிறிஸ்துவம் ஆதிக்கம் செலுத்தியதோ, சிலுவை அணியாமல் யாரும் வாழக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அந்த நாட்டுடைய மன்னர், அரசி, அந்த நாட்டுடைய அந்த அதிகார அலுவலகங்கள் அனைத்திலும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லாஹுடைய அதான் உயர்த்தப்படுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ்வின் பக்கம் வெளிப்படையாக நின்று கொண்டு அந்த நாட்டில் பிறந்த அடிப்படை ஒரு கிறிஸ்துவனை, ஒரு சிலை வணங்கியை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்குண்டான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சகோதரர்களே, இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த அர்த்தம் இவர்கள் ஜிஹாதுக்கு கொடுக்க போகிறார்கள்? எந்த அர்த்தம் இவர்களுக்கு, இவர்கள் கித்தாருக்கு கொடுக்க போகின்றார்கள்? நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தால் நாம் ஒரு நிறைவுக்கு வருவோம். இங்க என்ன பிரச்சனை? ஒரு ஆயத்தை குர்ஆன்ல இருந்து எடுத்துருவாங்க. சூரத்து பக்கராவுடைய 216வது வசனம், எங்க போய் பார்த்தாலும் சரி இந்த ஆயத்து வந்துடும். கண்டிப்பா அல்லாஹ்வுடைய ஆயத்து, அதற்கு நம்முடைய உயிரும் நம்முடைய அனைத்தும் அர்ப்பணமாகட்டும். ஆனால் எப்படி புரிவது? மூமின்களே, குதிப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும், உங்கள் மீது கித்தால் போர் யுத்தம் செய்வது கடமையாக்கப்பட்டு விட்டது. அது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் சரியே. இந்த ஆயத்தெடுத்து இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரெயின் வாஷ் செய்யறதுக்கு ஓதி காட்டப்படக்கூடியது இந்த வசனம் தான். பாருங்க, தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, தொழுகுறீங்களா இல்லையா? நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, நோன்பு வைக்கிறீங்களா இல்லையா? ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுச்சு, ஹஜ்ஜு செய்றீங்களா இல்லையா? இந்த பாருங்க, குத்திபா அலைக்கும் கித்தால் குர்ஆன்ல இருக்கு பாருங்க, அது பக்கத்துல தான் இருக்கு. போர் யுத்தம் கடமையாக்கப்பட்டுருச்சு, போர் ஏன் செய்ய? அதுக்கான தயாரிப்பு செய்யணும். அப்புறம் அடுத்து நிறைய ஆயிட்டு, இன்னும் ரெண்டு மூணு ஆயிட்டு. வாஇது லஹும் மஸ்தத்அத்தும் மின் குவத்தின் சூரா அன்ஃபாலுடைய 60வது வசனம். காஃபிர்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் உங்களுடைய உங்களால் முடிந்த வலிமைகளை தயார்படுத்தி வையுங்கள். சரியா? இப்போ வருவோம் ரெண்டு ஆயத்து. முதலாவது ஆயத்து என்ன சொன்னோம்? பக்ராவுடைய 216. போர் கடமையாக்கப்பட்டு விட்டது, யுத்தம் கடமையாக்கப்பட்டு விட்டது. நம்ம எங்கப்பா மறுத்தோம்? யாரும் மறுத்தாத, யாரும் மறுத்தாத. ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட போய், குழந்தை பிள்ளை இருக்குல்ல, அதுகிட்ட போய் இந்த பாரு இஸ்லாத்துல தொழுக கடமை, நீ தொழுகுன்னு அடிக்கலாமா? இஸ்லாத்துல கடமையா இல்லையா? தொழுக கடமையா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? முரு அபுனாகும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபுனாவு ஸபஇ ஸினீன். அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களை தொழுங்கன்னு சொல்றான். இந்த சின்ன பிள்ளைய மூமினா இல்லையா? மூமின் தான். நபி என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 7 வயதாக இருக்கும்போது தொழுகைக்கு ஏவுங்கள். வதரிபூஹும் அலைஹா இதா பலகு அஷ்ரஸினீன். அவர்கள் தொழுகையை விட்டால் அதற்காக அடியுங்கள். எப்போது? எப்போது? 10 வயசாயிட்டான். தொழுக கடமை தான், அதுக்காக அடிச்சு தொழுக வைக்கணும் தான். எப்ப? யார யார? 10 வயசு ஆகியும் தொழவில்லை என்றால் சரி, தொழுக கடமை தான். வீட்டில் மனைவி ஹைதில் இருக்கிறாங்க, ஏன்டி தொழுவாம திருந்த ஏறி போட்டு மிதிக்கலாமா? என்னங்க தொழுக கடமைங்க? வீட்டில் மனைவி ஹைதில் தொழுவாம தூங்குறாங்க, ரமதான்ல என்ன செய்வாங்க? என்னங்க சாகு சாப்பிடுவாங்களா? சாகு சாப்பிட்டா நோம்பு வைக்கலாமா? நோம்பு வைக்க முடியுமா? ஏன்ட்டு இவ்வளோ பெரிய தடிமாடு மாதிரி இருந்துகிட்டு நோம்பு வைக்காம தூங்கு. இந்த ஆளுங்க புரிகிற மாதிரி குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் எடுத்தா இதுதான் ஆகும். சரி, எத்தனை வக்துங்க தொழுக கடமை? எத்தனை வக்து? 5 வக்து கடமை. இப்ப என்ன வக்து? நான் என்ன கேட்கிறேன், அசர் தொழுக ஃபர்ஸா இல்லையா? இப்ப யாராவது உங்களை பார்த்து அசர் தொழுக ஃபர்ஸா இல்லையா, தொழுகையில சிறந்த தொழுகையா இல்லையா, இப்ப ஏன் நீ அசர் தொழுகாம உட்காந்துருக்கன்னு தூக்கி வச்சு குத்துனா என்ன பண்ணுவீங்க? அட அறிவாளி, அசர் தொழுக ஃபர்ஸ் தான்டா, அசர் வக்து வந்தாதான்டா அசர் தொழுக ஃபர்ஸ். எப்படி என்ன சொல்லுவீங்க? இல்லையாம்மா, புரியல. நோம்பு கடமையா இல்லையா? நோம்புக்கு சிறப்பா இல்லையா? நோம்பு வை, இப்ப ஃபர்ஸ் வை. நோம்பு ஃபர்ஸ் தான்டா. எப்ப? எப்ப ஃபர்ஸ்? ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமதான் வந்தா நோம்பு வை, அதுவும் ரமதான்ல நீ முசாஃபிரா இருந்தா மரியதா இருந்தா ஃபஇத்தத்து மின் அய்யாமில் உஹர், அடுத்த நாள்ல வைத்துக்கொள். இதாங்க ஷரியத். ஒரு ஹுக்கும் இருக்குமே ஆனால் அதற்கு ஷுரூத் இருக்கும், அதற்கு நவாபித் இருக்கும், முகத்திமாத் இருக்கும், அதற்கென்று நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் அந்த சட்டம் அமலுக்கு வரும். திருடுனா கையை வெட்டுமா இல்லையா? வெட்டுமா இல்லையா? கல்யாணம் முடிச்சு ஒருத்தன் ஜினா செய்த கல்லால எரிஞ்சு கொல்லணுமா இல்லையா சொல்லுங்க? இப்ப ஒருத்தர் திருடிட்டார், இன்னைக்கு பத்திரிகையில வந்துருச்சு, ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தருடைய பேரை போட்டு திருடிட்டார்னு. 4 பேர் கத்தி எடுத்துட்டு போய் அவர் கையை வெட்டிட்டு வந்துருவோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனில் உள்ள சட்டம் அனைத்தையும் நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதற்காகத்தான் வாழ்கிறோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறான், ஒரு நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். அந்த நிபந்தனை இருக்குமேயானால் அந்த சட்டம் அமலாகும். இப்ப ஹபஷாக்கு போனாங்களே ஹிஜ்ரத் செஞ்சு, அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை கொடுத்து அனுப்புனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை கொடுத்து அனுப்புனாங்களா? இபாதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கே சட்டங்கள் அமல்படுத்த முடியுமோ, அங்கே சட்டங்களை அமல்படுத்துவதற்குண்டான அதிகாரம் இருக்குமோ, அதற்குண்டான ஆட்சி இருக்குமோ, அங்கே குறிப்பிட்ட குற்றவியல் சட்டங்கள், இன்னும் பல சட்டங்கள் அமல்படுத்தப்படும். எங்கே அதற்குண்டான சோர்ஸ் இல்லையோ, அதற்குண்டான ஹலீஃபா இல்லையோ, அதற்குண்டான ஹாக்கிம் இல்லையோ, அங்கே முஸ்லிம்களுடைய கடமை இபாதத்தை செய்வதும், தன்னளவிலே அவர்கள் மார்க்க ஒழுக்கங்களை ஹலால் ஹராமை பேணுவதும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதும். சகோதரர்களே, இன்று இந்த கூட்டம் என்ன செய்கிறார்கள்? ஒன்று, மார்க்கத்தை முற்றிலுமாக அறியாத ஜாஹில்களாக இருப்பார்கள். என்னிடத்தில் ஒருத்தங்க வந்தாங்க, வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் இதை நீங்க எப்படி நம்புறீங்க? அப்ப நான் விளக்கம் சொன்னேன். அவர் சார், நீங்க சொல்றது தப்பு அப்படின்னாரு. என்னப்பா தப்பு? லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹக்கிம இல்லல்லாஹ் அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் செய்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டணும். நான் சொன்னேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம் சொன்னனோ, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அதுக்கு நான் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறேன், ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறேன், சஹாபாக்களுடைய கூட்டிலிருந்து ஆதாரம் காட்டுற. நீ லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு லா ஹாக்கிம இல்லல்லாஹ்னு அர்த்தம் சொல்றியே, அதுக்கு நீ எனக்கு ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டு, ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டு. உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வே தெரியாது போங்க அப்படின்னு நினைச்சு போனதான் மிச்சம். சகோதரர்களே, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் அல்லா ஒருத்தனுக்கு தான். யாருக்குங்க இன்னொருத்தனுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? இந்த பூமியில யாரு வேணாலும் மன்னராக இருக்கட்டும், யாரு வேணாலும் ஆட்சியாளராக இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. ஒரு முஸ்லிம் மார்க்க சட்டமாக ஒன்றை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனில் ஒன்றை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அது அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுக்கும் உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. ஆட்சியில உட்கார வைக்கிறது அவர் யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் காபிரா இருந்தாலும், அல்லாஹ்தான் ஆட்சியில உட்கார வைக்கிறான். ஆட்சியிலிருந்து வெளியே எடுத்து போடுறதா இருந்தாலும் அல்லாஹ்தான் வெளியே எடுத்து போடுறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்பது இவர்கள் சொல்லுபடி இருக்குமேயானால் உலகத்துல காபிர்களையே அல்லாஹ் வைத்திருக்க மாட்டான் இல்லையா? உலகத்திலே யாரையும் காபிர்கள் யாரும் ஆட்சியிலேயே அமரும்படி அல்லாஹ் செய்திருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நோக்கம் அதுவல்ல. அடுத்ததாக எவ்வளவு அறியாமை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அந்த அறியாமை இருக்குது. யாரெல்லாம் இப்படி அதாவது மார்க்கத்தை அரைகுறையாக புரிய நினைப்பார்களோ அந்த எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். ஹாக்கிம்ல பதிவான ஒரு ஹதீஸ், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருத்தர் வர்றார், அவர்களுக்கு இவர் ஜிஹாதுடைய ஆயத்தை ஓதி காட்டார். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் ஜிஹாத் என்றால் எது என்று, நாங்கள் ஜிஹாத் செய்திருக்கிறோம் செய்துவிட்டோம் என்று சொன்னார். அப்ப இவர் கேட்கிறாரு, ஜிஹாத் செய்யாத நீலாம் ஒரு முஸ்லிமான் சொல்லி. அல்லாஹு அக்பர். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழகா பதில் சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன், புனியல் இஸ்லாமு அலா கம்சின், ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமி ஸலாத்தி வ இதாயி ஸகாத்தி வ ஹஜ் பைத்தில்லாஹ் வ ஸௌமி ரமலான். நான் ரசூலுல்லாஹ் இருந்து ஒருத்த முஸ்லிமா இருக்கணும்னா அதுக்கு கேள்விப்பட்டது, இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது, ஒன்று ஷஹாதா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத்து, நான்காவது ஐந்து ஹஜ்ஜு, ஐந்தாவது ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது என்று. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி கொண்டு வருகிறார்கள், ஜிஹாது செய்யவில்லை என்றால் அவர் முஸ்லிமே இல்லை, இஸ்லாமிலே இல்லை, ஜிஹாது உடனே இப்போது நீ செய்தாக வேண்டும் புறப்படு அப்படின்னு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி கடைசியில இப்ப ஜிஹாதுன்னு பண்றதா இருந்தா மிச்சம் என்ன இருக்கும்? பாம்பு வைக்கிற வேலையை தவிர வேற வேலை இல்லை. காபிர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களை அநியாயமாக கொள்வதை தவிர வேறு வேலை இல்லை. அதுக்கு அப்புறமா அடுத்ததுக்கு அதுக்கு வளர்ப்பான். இப்ப பாருங்க, இந்த குத்திபா அலைக்கும் கித்தாப் தப்சீர் தபரியை நீங்க எடுத்து பார்த்தா மூன்று விளக்கங்களை சொல்றாங்க. முதலாவது விளக்கம், இது நேரடியாக சஹாபாக்களுக்கு இறக்கப்பட்டது. இரண்டாவது, முஸ்லிம்களின் மீது இது ஃபர்ந்து கிஃபாயாவை போன்று,
பிறகு கிஃபாயாவை போன்று ஜனாசா தொழுகையைப் போல ஜனாசாவை அடக்கம் செய்வது போல. மூன்றாவதாக பொதுமக்கள் எல்லோரின் மீதும் முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் இது கடமையாக்கப்பட்டது, ஆனால் அதற்குரிய நிபந்தனைகளோடு. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஆயத்து யாருக்கு சப்போர்ட் கிடையாதுங்க, யாருக்கு கிடையாது. இந்த பயங்கரவாத கூட்டங்களுக்கு பொதுவாக நிம்மதியாக உடன்படிக்கையோடு ஒப்பந்தத்தோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்வதற்கோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ அல்ல. பாருங்க எந்த வசனத்தை சூரா அல்-அன்ஃபால் 60வது வசனத்தை உபதி காட்டினேன். இதே வசனத்தில் ரப்புல் ஆலமீன் 61 சொல்றான் பாருங்க. உங்களை எப்படின்னு சொன்னா காட்டும் போது இது படிக்க காட்டுவாங்க, அதுக்கு கீழே உள்ளதை படிக்க மாட்டாங்க, படிக்க கொடுக்க மாட்டாங்க, புடிங்கிடுவாங்க. இந்த வசனத்துக்கு கீழே அல்லாஹ் அடுத்து சொல்றான், அதாவது காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் உங்களது ஆயுதங்களை உங்களது வலிமைகளை தயார்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அவர்கள் உடன்படிக்கையோடு சமாதானத்தோடு ஒப்பந்தத்தோடு சேர்ந்து வாழ விரும்பினார்கள் என்றால் நீங்களும் சேர்ந்து வாழுங்கள், இணங்கி வாழுங்கள், போர் வேணாங்கிற அல்லாஹ் தர. அன்பானவர்களே, நமது மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களுக்கும் உண்டான வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத கூட்டம் என்பது இவர்கள் தங்களுக்கும் தீங்கிழைத்துக் கொண்ட அநியாயக்காரர்கள், இந்த சமுதாய மக்களை குறிப்பாக வாலிபர்கள். ஏனென்றால் எங்கெல்லாம் இந்த செயல்கள் நடக்கின்றதோ, அது இந்த நாடாக இருக்கட்டும் வேறு நாடுகளாக இருக்கட்டும், எத்தனை முஸ்லிம் நாடுகள் இன்று இந்த பயங்கரவாதத்தால் மிகப்பெரிய ஆபத்துக்கும் சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஆளாக இருக்கிறது தெரியுமா? அங்கே எல்லாம் இந்த வாலிபர்களுடைய கூட்டம் தான். ரெண்டு விதமான வாலிபர்கள், ஒன்று ஏற்கனவே மார்க்கத்தை தெரிஞ்சு கரெக்டாக தொழுது நோன்பு வச்சு ஹலால் ஹராம பேணி சரியா இருக்கிறான் பாருங்க, மார்க்கத்தை தெரிஞ்சு மார்க்க அறிஞர்களோட தொடர்புல இவரை பத்தி இன்ஷால பிரச்சனையே கிடையாது. அடுத்த பிரச்சனை யாருன்னு சொன்னா, பெரும்பாலும் நீங்க இந்த கேஸ்ல படுற இந்த கேஸ் நீங்க இந்த அதாவது இதுல சிக்கலவங்களை எல்லாம் கேஸ் டைரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல பார்த்தா அவனுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். எங்கேயாவது கிளப்ல இருப்பான், பப்புல இருப்பான், ஒரு வேற விதத்திலே இருப்பான் கோலத்துல. அவனை போய் நீ முஸ்லீம், உனக்கு இஸ்லாம்னா என்ன தெரியுமா அப்படின்னு இஸ்லாமுடைய வேல்யூவை சொல்லி அதுக்கப்புறமா அவன் அப்படியே எடுத்து வருவான், அவனுக்கு அப்படியே ஜோஷில் வருவான். எப்படி அது ஏற்கனவே அல்லாஹ் நான் யாரு மார்க்கம்னா என்னன்னு தெரியாம இருந்து வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு இஸ்லாமை சொல்லி மார்க்கத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு அப்படியே முகப்பத்தில் ஜோஷில் வருவான். இந்த மாதிரியான மக்களை தான் பெரும்பாலும் அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணது. இவர்களுக்கு மார்க் ஏன்னா இவனுக்கு மார்க்க கல்வினா எது, இவர் சொல்றதா மார்க்க கல்வி. எப்படி இந்த தப்லீக் ஜமாத்துல போன கூட்டம் இருக்குது தர்காலேருந்து அதுலேருந்து இதிலிருந்து, அவங்களுக்கு மார்க்கம்னா என்னன்னு சொன்னால் அவங்க அக்காபீர் சொல்றதுதான். நான் வந்து எவ்வளவு பெரிய வீணா போய் குடிச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு அநியாயத்தில் இருந்தேன், எனக்கு வழி கொடுத்தது நேர் வழி காட்டினதே ஜமாத் தான், அதோடு முடிஞ்சிடும், அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்தையும் இவர்கள் இந்த மாதிரியான வாலிபர்களை பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணும்போது அவர்கள் அடுத்து குரான் வசனத்தை சிந்திக்க மாட்டான், அடுத்த ஆயத்தை சிந்திக்க மாட்டான். இவனுக்கு மார்க்கம்னா இந்த கூட்டம் சொல்றது தான். கடைசியில் எந்த அளவுக்கு தெரியுமாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தாய், ஏமா எனக்கு நீ தான் ஒரு மகன், நீ என்னோட இருந்து பணிவிடை செய் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு தன்னுடைய தலைவருக்கு, உன் தாய் அப்படி சொல்லிவிட்டாளா, அல்லாஹ்வுடைய கட்டளையை அவள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ நிறைவேற்றுவதிலிருந்து அவள் உன்னை தடுத்து விட்டாள், எனவே அவள் முர்த்தத்தாகி விட்டாள், உனது தாயை கொலை செய்து விட்டு நீ புறப்பட்டுவான்னு சொல்லி. தான் பெத்த தாயை, முஸ்லிமான தாயை, தொழுகையாளியான தாயை கத்தியால எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டு அவர் போய் அந்த கூட்டத்தில் சேர்றார். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் அல்ல, நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, நடந்த சம்பவங்கள், யதார்த்தமான சம்பவங்கள், உண்மையான சம்பவங்கள். இது யாரும் இட்டுக்கட்டி சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் அல்ல சகோதரர்களே. இதான் அங்க என்ன பிரச்சனை. ஒன்று, அந்த கூட்டத்தார்கள் கல்வியிலே மார்க்க வழிகாட்டுதலிலே எப்படி ரசூலுல்லா சஹாபாக்களுடைய காலத்திலே அதாவது சஹாபாக்களுடைய காலத்திலே ஹவாரிஜிகள் இருந்தார்களோ, சஹாபாக்களை வழிகிட்டவர்கள் என்று கூறிவிட்டு மார்க்கத்தை அரைகுறையாக புரிந்து கொண்டு முஸ்லிம்களை கொன்றார்களோ, அதுபோன்றுதான் இன்று இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் எல்லாம் கவாரிஜிகளுடைய வாரிசுகள், அவர்களுடைய வழித்தொண்டர்கள், அவர்கள் தங்களுக்கு எந்த பெயர்களை வைத்துக் கொண்டாலும் சரி. ஆகவே அன்பான வாலிபர்களே, வாலிபர்களை தங்களது வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, நீங்கள் மிக கவனமாக இருங்கள். மார்க்க ஆர்வம் வரும்போதும், மார்க்க கல்வியின் தேடல் வரும்போதும் அவர்கள் எதை படிக்கிறார்கள் என்பதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அறிஞர்களோடு அவர்களை தொடர்பு படுத்தி வையுங்கள், மஸ்ஜிதோடு தொடர்பு படுத்தி வையுங்கள். எங்கே இணக்கமும் சுமூகமும் அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் போதிக்கப்படுகிறதோ, எங்கே மார்க்கம் சரியான ஆதாரங்களோடு போதிக்கப்படுகிறதோ அங்கே அவர்களை கொண்டு வாருங்கள். எங்கே வெறுப்பு விதைக்கப்படுமோ, எங்கே காழ்ப்புணர்ச்சி பரப்பப்படுமோ, எங்கே துவேஷமான வாதங்கள் முன்வைக்கப்படுமோ, தயவு செய்து அந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்பிவிடாதீர்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் பார்ப்பதையும் படிப்பதையும் பரப்புவதிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தி நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்குண்டான முயற்சியை கையிலிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நேர் வழியை தருவானாக. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நவீன ஃபித்னா என்று சொன்னால், அன்பானவர்களே, அதிலே குறிப்பாக இந்த ஃபித்னாவை, ஃபித்னத்துல் இர்ஹாபி வத் தஷத்துத், இந்த தீவிரவாத பயங்கரவாத ஃபித்னாவை தான் நம்முடைய வாலிபர்களுக்கு மிகவும் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய, உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுநிலையான, நீதமான, ஒற்றுமையான நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.